SBS தமிழ்.
மீண்டும் வணக்கம் எஸ் வி ராஜதுரை ஐயா.
வணக்கம்.
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள பெரியார் ஆய்வு மையத்தின் துறை தலைவராக இருந்திருக்கிறீர்கள்.
கல்வி தகுதி இல்ல, ஆனா புலமை தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ்னா அப்படி பாக்குறது இல்ல. அகாடமிக் குவாலிபிகேஷன் ஒண்ணுதான் ஒரு குறிப்பிட்டதுக்கு யாட்ஸுக்குன்னு அவன் கருதுல. ஒரு குறிப்பிட்ட துறையில நல்ல ஆராய்ச்சி திறமையும் அதுக்கான நிறைய ஆராய்ச்சி கட்டுரையும் நூல்களையும் வெளியேற்றவர்களை வந்து இப்படி நியமிக்கிறது வழக்கம். அது மாதிரியான ஒரு சாதனையை தமிழ்நாட்டுல முதல் முறையா நாம இங்க நிகழ்த்தி காட்டலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆங்கிலத்திலையும் எழுதுவேன், தமிழ்லையும் எழுதுவேன். அப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னு இந்த மாதிரி நல்ல ஒரு இருக்காரு. ஏன்னா நான் மற்ற திராவிட கழகத்துக்காரங்க மாதிரி இல்லையா, நான் நடுநிலையும் எழுதுவேன், அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒரு வரலாற்று சூழல்ல எழுதுவேன், வரலாற்று சூழல்ல மையப்படுத்தி தான் எழுதுவேன். அப்புறம் அங்க இருக்க துணை வந்து ரொம்ப நேர்மையான மனிதர், கொஞ்சம் பெரியார் பற்றுடையவர். அவர் முறைப்படிதான் செஞ்சார். இந்த மாதிரி இருக்கு, இவருக்கு அந்த கல்வி தகுதி விதிவிலக்கு, வயது விதிவிலக்கு கொடுத்து இவரை நம்ம வந்து அந்த துறையினுடைய தலைவராகவும் பேராசிரியர் நியமிக்கிறான்னு ஒட்டு மொத்தமா அவங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க.
அந்த நாட்களில் நீங்கள் செய்த பணியை பற்றியும் உங்கள் அனுபவங்களை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
அந்த நாட்கள் நல்ல சிறப்பான நாட்கள் இருந்தது. ஏன்னா நான் வந்து ரொம்பவும் ஒண்ணுமே இல்லாம மூடப்பட்டு கிடந்தது, அது சிறந்தேன். அதுக்கான நூலகத்தை உருவாக்கினேன். நல்ல ஒரு செமினார் கேட்டு நிறைய பேர் பலதரப்பட்டு அதை நடத்திருக்கேன். முதல் முறையாக வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாளும் நினைவு நாளும் கொண்டாடப்பட்டது அந்த பல்கலைக்கழகத்துல என்னுடைய காலத்துலதான். பெரியாரை மாத்திரம் நான் வைக்கல, பெரியாரு, சிங்காரவேலர், அம்பேத்கர் மூணு பேரையும் நான் அங்க சிறப்பிச்சேன். என்னுடைய அறையிலேயே மூணு பேருடைய படங்கள் வந்துட்டு இருக்கும், அப்படியே இருந்தது. அதனால அது ஒரு நல்ல காலம். அதனால வரலாற்று துறையில என்ன கூப்பிடுவாங்க, பொருளாதாரத்துறை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு காமர்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், அதுல கூட கூப்பிடுறாங்க. எனக்கு அது காமர்ஸுக்கு ஃபைனான்ஸ் சம்பந்தமே இல்லை. அவங்க இருந்தாலும் கூட அந்த பேர சொல்லுவோம், வந்து சொல்லுங்கயா கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்லாம் பேசுங்க அப்படிம்பாங்க. நான் கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்றும் கிடையாது, கார்பரேட் இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வேணா பேசுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மகளிர் உயர் ஆய்வு மையம் அந்த விமன் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களோட சேர்ந்து நான் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால அந்த துறையை சேர்ந்தவர்களுக்கும் என் மேல ஒரு அன்பும் மரியாதையும் இருந்தது. நான் இருந்த காலம் குறைஞ்ச காலமா இருந்தாலும் கூட நல்ல நண்பர்கள் அங்க நான் பெற முடிஞ்சது, நல்ல மாணவர்களும் பெற முடிஞ்சது. இன்னைக்கு அங்க பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு மாணவர்கள், அது மாணவிகள் தான், அவங்களும் மாணவர்கள் கூட சொல்ல, ரெண்டு மாணவிகள் என்னோட நல்ல நெருக்கமான தொடர்புல இருக்காங்க. அதுல ஒரு மாணவி வந்துட்டு ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய மகள் வந்து தாழ்த்தப்பட்டுட்டா, மிகவும் வறுமையான ஒரு குடும்பத்துல வந்த பெண்ணு, அவளுக்கு ஏறக்குறைய ஒரு ஆண்டு காலம் வந்து அவளுக்கு வேணுங்கிற உதவி நிதி உதவி செய்யறதுக்கான ஏற்பாடுலாம் நான் செஞ்சேன். அதெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் அது.
சரி, இனி நீங்கள் எழுதிய நூல்கள் சிலவற்றின் அடிப்படையில் சில கேள்விகள். ஆகஸ்ட் 15 இன்ப நாளா துக்க நாளா?
அன்னைக்கு வந்து அது துக்க நாள்னு பெரியாருக்கு சொன்னதுக்கான நியாயம் இருந்தது. ஏன்னு கேட்டா எந்த விதமான நியாயமற்ற முறையில தான் வந்து இந்தியா வந்து உருவாக்கப்பட்டது. நியாயமற்ற முறையில தான் உங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை என்பதும் உருவாக்கப்பட்டது. முன்ன 1935 இந்திய அரசியல் சட்டம்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னால இருந்து அதிகாரம், சுயாட்சி, அல்லது இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய டொமினியன் அந்த சாங்கிற மாதிரியான பல்வேறு விதமான கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வந்தது. காங்கிரஸ் ஒரு காலத்துல எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுத்த கூட போதுங்கிற மாதிரி இருந்தது, பதில் எடுத்தது. அப்புறம் அப்படி இப்படியே போராட்டம் போது அவரை கொண்டு வந்தான். அதுக்கு 1935 இந்திய அரசியல் சட்டம் அப்படின்னு அவங்க கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்தியாவில வந்து மாண்டேகு சென்ஸ் போர்டு 1919 வந்து 1921 நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. அதுபடி பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, அப்ப இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல அதிகபட்சம் போனா ஒரு 7 விழுக்காடு உள்ள மக்களுக்கு தான் வாக்குரிமையே இருந்தது. அது கல்வி தகுதியின் அடிப்படையிலையும் சொத்து தகுதியின் அடிப்படையில் தான் வாக்குரிமையே தரப்பட்டது. அது 1935 காலத்துல கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டது. ஏறக்குறைய வந்து இந்தியா முழுக்கூடிய மாநிலங்களை பார்த்துற 7 முதல் 14 விழுக்காடு வரையிலான மக்களுக்கு தான் அங்கு வாக்குரிமை இருந்தது. அப்ப அந்த இந்திய அரசாங்க சட்டத்தின் கீழே வந்து நடந்த முதல் தேர்தல் என்பது 1937 தேர்தல் தான். அதுக்கு பிறகு ஒரு 1946 தேர்தல் ஒன்று நடக்குது. அந்த தேர்தலும் இந்திய அரசாங்க சட்டத்தின் கீழே மிகவும் குறுகலான வாக்குரிமையை கொண்டவர்களால் தான் அது தேர்ந்தெடுக்கப்படுது. எல்லா நாடுகளையுமே பாத்தீங்கன்னா, இப்ப தென்னாப்பிரிக்காவில வந்து மண்டேலாவுடைய தலைமையில் விடுதலை போராட்டம் வந்து 1995 இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அந்த விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகுதான் அரசியல் நிர்ணய சபை என்பதே உருவாக்கப்பட்டது. ஆனா என்ன கேட்டா பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே அவன் வெளியேறுவதற்கு முன்னாலேயே பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த சட்டத்தின்படி மிக குறுகிய எண்ணிக்கையிலான மக்களுக்கு மாத்திரமே வாக்குரிமை கொடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் நிர்ணய சபை இதான் வந்து இந்தியாவுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சது. அது வந்து பெரும்பான்மையா இருக்கலாம், ஆனா மக்களுடைய அபிப்பிராயம் வந்து பெரும்பான்மை அபிப்பிராயம் அதுக்கு சார்பா இருந்தாலும் கொண்டு வந்து முடியல. அப்ப பெரியாருக்கெல்லாம் அவங்களுக்கும் நீதி கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சட்டசபையில வந்து சிறிய எண்ணிக்கையிலான பிரதிநிதிகள் தான் இருந்தாங்க. அப்படி இல்லை, இது மக்களுடைய விருப்பம் என்னங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொன்னாரு. ரெண்டாவது, நீ முழுசா போனா இந்த காங்கிரஸ் என்பதே அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பணியா பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி தான். அப்ப வந்து வெள்ளக்காரனுக்கு பதிலா வந்து இன்னைக்கு வந்து பாப்பானுங்க பணியாவுக்கும் நீமே அடிமைப்பட்டு போகணும் அப்படிங்கறனாலதான் அவர் வந்து அது துக்க நாளுங்கிற மாதிரி ஒரு அறிவிச்சாரு. அப்ப அன்னைக்கு அது நியாயம் இருந்தது. இப்ப வந்து அப்படி எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு இயக்கமா மத்து ஒண்ணு இல்லை, இந்தியாங்கிறது ஒண்ணு நிலை பெற்று விட்டது. அப்ப இந்த அமைப்புக்குள்ள நம்ம எப்படி ஒரு சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், இந்த அமைப்புக்குள்ள எப்படி வந்து மாநிலங்களுக்கு அல்லது தேசிய இனங்களுக்கான உரிமைகளை வந்து பாதுகாக்கப்படணும், இந்த அமைப்புக்குள்ள எப்படி வந்துட்டு அதிகாரத்தை பரவலாக்கணும், இந்த அமைப்பை எப்படி வந்து ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இன்னைக்கு யோசனை பண்ணணும். இன்னைக்கு பெரியார் சொன்னாருங்கிறதுக்காக அப்படியே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அது நம்ம அப்படின்னா வந்து நம்ம இப்ப பைபிள் வாசனை மாதிரி வச்சுக்கணும். அவர் சொன்னதுல நியாயம் இருந்தது, அந்த நியாயம் இன்னைக்கு தொடர்ந்தான் செய்யுது. இப்போ இன்னைக்கு வந்து அப்படி ஒன்னும் சாத்தியப்பாடு இல்லை, அப்படி தேவையும் இல்லை நமக்கு இன்னைக்கு.
இப்ப பெரியார் அம்பேத்கர் போன்றவர்கள் கூறிய அனைத்துமே நடைமுறைக்கு வந்தது என்று சொல்ல முடியாது இல்லையா?
இல்ல இல்ல, நீங்க கேட்டா அப்ப அன்னைக்கு அவர் திராவிட நாடுன்னு கேட்டா அன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாகாணமும் பிரிட்டிஷாருடைய நேரடி ஆட்சியின் கீழ் இருந்த மாகாணங்கள் மாத்திரம் இல்லாம சுதேச சமஸ்தானங்கள்னு தனியா இருந்தது. அந்த சமஸ்தானங்கள்ல 500 மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது. அன்னைக்கு வந்து இவர் திராவிட நாடுன்னு கேட்டதுங்கதான் அன்னைக்கு இருந்த சென்னை ராஜதானி தான். அன்னைக்கு வந்து மலையாள பகுதிகள் கொஞ்சம் இருந்தது, கன்னட பகுதிகள் இருந்தது, ஆந்திர பகுதிகள் இருந்தது. அதுவே எனக்கு கேட்டா 1956 எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. கன்னட பகுதிக்காரன் பிரிஞ்சு போயிட்டான், ஆந்திரக்காரன் பிரிஞ்சு போயிட்டான், மலையாளிக்காரன் பிரிஞ்சு போயிட்டாங்க. அன்னைக்கு 56 மீதி எஞ்சி இருந்தது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்த மீதி தமிழ்நாடு தான். அப்ப பெரியார் அன்னைக்கு என்னவோன்னா அதே மாத்திட்டாரு. நீங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு திராவிட நாடு பேசிக்கிறது அர்த்தமே கிடையாது, நம்ம தமிழ்நாடு தான் பேசணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு போராட்டம் நடத்தினாரு இவங்ககிட்ட. அப்பவும் வந்து அந்த பாப்பானுடைய அடிமைத்தனத்துல தான் நம்ம இருக்கணும், கலாச்சார ரீதியா பொருளா ரீதியாக நாடையுமே படுத்துட்டு இருக்கணும், அவங்ககிட்ட இருந்து வெளியில போகணுங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப அதுக்கு என்ன அவர் சொல்லிட்டு இருந்து போனாலும் கூட இன்னைக்கு வந்து ஏதோ மாதிரியான வகையில நம்ம இந்திய நேரோட்டம் என்கின்றக்குள்ள நம்ம எல்லாம் வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு ஒரு இந்தியாங்கிறது ஒரு முழுமையா ஏற்கனவே உருவாக்கி விட்ட நாடாக நான் தேசம் நடக்கிறது இல்லை. அதுவும் இந்தியா ஒரு நேஷன் இன்ஃபார்மேஷன், அந்த நேஷன் இன்ஃபார்மேஷன் உருவாகி கொண்டிருக்கூடிய ஒரு தேசத்துல ஒரு தேச அரசு ஒரு ஜனநாயகத்தன்மையை புரிந்ததாக எல்லா மக்களுக்கும் வந்து சம உரிமையை அளிக்கக்கூடியதாக இருக்கணும், அந்த திசையை நோக்கிதான் வந்துட்டு ஒரு புரட்சியோ இந்த சீர்திருத்தமோ ஏற்படணும். இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக புரட்சியே ஏற்படல. ஒரு அதிகார குவியல் அங்க இருந்திருக்கு, ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை மொழியை வந்து திணிக்கக்கூடிய ஒரு போக்குங்கிறது இன்னைக்கு இந்த பைஜக ஆட்சியின் மூலமாக ரொம்ப வந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு எதிராக வந்து எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவங்களுக்கு எப்படி வந்துட்டு அகற்றுவதுங்கிறதான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரே செயல் திட்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர், சிந்தனையாளர், பேச்சாளர், அரசியல்வாதி, முன்னாள் பேராசிரியர் SV ராஜதுரை அவர்கள். வி கீதா என்பவருடன் நீங்கள் இணைந்து எழுதிய டுவர்ட்ஸ் அ நான் பிராமின் மிலனியம் என்ற நூலின் அடிப்படையில் இன்னொரு கேள்வி ஐயா. நந்தனார், நந்தனார் ஜோதியில் கலந்தார?
நிச்சயமா அவர் ஜோதியில் கலந்து வாய்ப்பு நாம வரும் பகுத்தறிவாளர் அவங்களுடைய முறையில எப்படி ஒருத்தன் ஜுவாவியில கலக்க முடியும்? ஜுவாவியில கலக்குறானோ ஒருத்தன் எரிக்கப்பட்டான்னு தானே அதுக்கு அர்த்தம். அது காமன் சென்ஸே போதுமே. எல்லா இடங்கள்லயும் அப்படிதானே நடந்திருக்கு. ஒன்னா வந்து எரிக்கப்படுவாங்க, இல்லைன்னா அவங்கள வந்து தன்மையாக்கி அவங்களையும் ஒரு ஆழ்வாராவோ நாயன்மாரோ ஆக்கி கோயில்ல வந்து வெளிப்புறத்துல ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க. இப்ப கண்ணப்ப நாயனார் வந்து வீட்டுவரு, நாயன்மார்கள்ல ஒருத்தர் வந்து அவரு தானே. அவரு வந்து சிவன் சிலையை வந்து அழுது ஒண்ணு அவரு கண்ணை தோண்டி சிவன் சிலைக்கு வச்சாங்கிறத கதையெல்லாம் இருக்குல்ல. சரி, அப்படிப்பட்ட ஆளு யாருக்காவது வந்து பூஜை நடத்துறாங்களா கண்ணப்ப நாயனாருக்கு? அது 1000 சிலைகள் ஒரு சிலையா வந்து ஒரு பக்கம் வந்து கோயில வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இதனை தெரிஞ்சான சம்பந்தம் இருக்கக்கூடிய மதிப்பை வந்து இந்த கண்ணப்ப நாயனார் கொடுக்குறாங்களா? அவர் ஒரு நாயன்மார் தான்.
ஆனால் தெரிஞ்சான சம்பந்தர் எத்தனையோ தேவரங்கள் பாடியிருக்கிறார், இவர் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால் என்ன சொல்லியிருக்கிறார்?
அவர் வந்து பார்ப்பனர் வந்து மாணிக்க வாசர் இன்னொரு உயர்ந்த சாட்டியை சேர்ந்தவரு. ஏன்னா மாணிக்க வாசகர் தான் வந்து பாண்டிய மன்னன் சமண மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாறுறதுக்கான வழிவகை செஞ்சாரு. அதனால அவங்கள வந்து போட்டுருவாங்க. ஆனா கீழே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து போடுவாங்கன்னா திருப்பானாழ்வார் இருக்காரு, பயனூர்ல எடுத்துட்டீங்கன்னா போகத்தாழ்வார் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சாதியில இருந்து சேர்ந்தவங்க. ரெண்டு பேரே வந்து பார்ப்பனையை வந்து கடைப்பிடிக்கும், ஒண்ணு ஒடுக்கும் இல்லையா கேட்டீங்கன்னா அவங்கள வந்து அப்ராப்ரியேட் பண்ணிக்கும், தன்வயமாக்கும். நீ நம்ம பக்கம் சேர்ந்துக்கப்பா உனக்கு ஒரு இடம் இருக்கும்னு சொல்லி அதுக்குள்ள உட்கார வச்சிடும். வெறும் ஒடுக்குமுறை மூலமாக மாத்திரமே இல்லை. ரெண்டாவது வந்துட்டு பார்ப்பனைங்கிறது தானாகவே எப்பவுமே வரலாற்றுல வந்துட்டு தனித்து செயல்பட்டதில்லை. அம்பேத்கர் அழகா சொல்வார் வந்து அந்த காலத்துல பார்ப்பனர்களுக்கு சச்சினுடைய துணை தேவைப்பட்டது, அவனுடைய பார்ப்பனுடைய எழுதுகோரும் சச்சினுடைய வாழும் சேர்ந்து வந்து மக்களை வந்து ஒடுக்கி இருக்கு. ஆனா நவீன காலம் வந்து மாறி போயிட்டதுனால அது பனியாக்கள் காலம், வியாபாரிகள் தொழிலதிபருடைய காலம் வாங்கியிருக்கனால பார்ப்பனர்கள் வந்து பனியாக்களோடு சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்வார். ஏறக்குறைய அதே கருத்தான் பெரியார சொல்லியிருக்காரு. கருத்து நிலை ரீதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிய ரீதியான வர்க்க ரீதியான ஒடுக்குமுறை சுரண்டலுக்கு ஒரு கருத்து நிலை ஒரு ஐடியாலஜியை வந்து வழங்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் உயர்ப்பு இடங்கள்லயும் அவங்கதான் வந்து இருக்கிறாங்க. அதிகார கட்டத்துல அவங்கதான் இருக்காங்க. தனிப்பட்ட கம்பெனியினுடைய சிஇஓஸ் எடுத்தீங்கன்னா மிக பெரும்பான்மையினர்கள் அவங்கதான் இருக்காங்க. ஊடகத்துல அவங்கதான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய அறிவாளிகள்னு சொல்றவங்களுக்கு கூட வந்து பார்ப்பனை வகுப்புல இருந்து சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பெண் உரிமையை பேசக்கூடியவர்கள் அவங்களதான் இருக்காங்க. ஒரு ஐடியாலஜிக்கல் தான் இந்த ஆட்சியை இந்த சுரண்டலை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க தேவையா இருக்கு. அவங்க ரொம்ப சாதுரியமான அவங்க செயல்படுறாங்க. இப்ப எதா பண்றாங்க, இப்போ நிறைய தலித்துகளை கொண்டு வந்து பிஜேபியில சேர்த்திருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. இந்த பழைய காலத்து மாதிரிதான், நீ ஒரு நாயன்மாரா இரு அப்படிங்கிற மாதிரிதான், நீ இதுல இருந்துக்கோ, நீ ஒரு தலைவரா இருந்துக்கோன்னு. ஆனா வந்து தலைமை பீடம் மாத்திரம் எப்பவுமே அவங்க கிட்டதான் இருக்கும். இப்போ உதாரணம் பார்த்தேன், சங் பரிவாரம் சொல்ல ஆர்எஸ்எஸ் கீழே ஏராளமான அமைப்புகள் விஸ்வ இந்து பரிஷத்து, அனுமார் சேனையா, அது இது, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், இப்படி பல அமைப்புகள் இருக்கு. ஒரு 100 அமைப்புகள் குறைஞ்சபட்சம் இருக்கும். இந்த அமைப்புகள்லாம் கூட பல பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டு சேர்ந்தாங்க. சில இடங்கள்ல தலித்துகளுக்கு இருந்து கூட அவங்க தலைவர்கள் நியமிப்பாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் எல்லாம் மாத்தம் வந்து ஆர்எஸ்எஸ் தான் அதனுடைய மையமான ஒரு சூத்திரதாரியான அமைப்பு. அதுல எப்பவுமே பார்ப்பனர்கள் தான் தலைமை இருப்பாங்க. அதான் இது மாதிரி நாயன்மாரு ஆழ்வார்களுக்கெல்லாம் எப்படி அங்கங்க இடம் கொடுத்து அவங்கள ஒரு பக்கம் வந்து ஒதுக்கி நீ இந்த இடத்துல உட்காந்துட்டா போதும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்களையும் வந்துட்டு இதுல சேர்த்துட்டு நீ எங்க ஆள் தான், ஆனா நீ இந்த இடத்துல இருந்துக்கோ, நான் மாத்திரம் மேல இருப்பேன் அப்படிங்கறத அது பார்ப்பனையும். எல்லா வகையிலையும் நெகிழ்ந்து கொடுக்கக்கூடியதும் ஒடுக்கக்கூடியதும் பல்வேறு வழியங்களை எடுக்கக்கூடியதுமானதா வந்து இது இருக்கு. அது கிரேக்க புராணத்துல புரோட்டியஸ்னு ஒரு ஒரு பாத்தத்தை வச்சுருவாங்க. அது சமயத்துக்கு தகுந்த மாதிரி பல்வேறு வடிவங்களை அது மேற்கொள்ளும். அது மாதிரிதான் வந்து பிராமின்ஸும் பிராமினிசம் ஏதோ சில சாதனைகள் வந்திருக்குது. அந்த 50-60 வருஷத்து காலத்துல ஒரு ஜாதி எதிர்ப்பு போராட்டங்கள், பெரியாருடைய இயக்கம், அம்பேத்கருடைய போராட்டங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் கூட வந்து நம்ம ஒரு 60-70 ஆண்டுகள் போல என்னுடைய சொந்த வாழ்க்கையில இருந்து சொல்றேன். எனக்கும் ஏறக்குறைய 80 வயது ஆக போகுது, 78 முடிஞ்சு போச்சு. என்னுடைய சொந்த வாழ்க்கையில இருந்து பார்த்தா மேல கண்ணுக்கு தெரியாத மாற்றங்கள் எவ்வளவோ ஏற்பட்டிருக்கு. இதோ நடக்க, பேச, படிக்க, உத்தியோகத்துக்கு வர, கவிதை எழுத, கலையை நாட்டம் இருக்க, நாவல் எழுத, அப்ப பொது வழியில் உடவ, இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து முன்பு ஒடுக்கப்பட்ட சதிகளுக்குலாம் வந்திருக்கு. அது பார்த்தா ஒரு 1000-கணக்கான ஆண்டுகளாக ஏதோ ஒரு வகையில சாதி முறைங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி இருந்தது இல்லை. அது வந்து ஒவ்வொரு 100-க்கு 100 வந்துட்டு பல வடிவங்கள் இருக்குது. புதிய சாதிகள் தோன்றுது, புதிய பழைய சாதிகள் மறையுது, பழைய சாதிகள் 4-5 சேர்ந்து ஒரே சாதியை உருவெடுக்குது, ஒரே ஜாதி வந்து பல ஜாதியா வந்து பிரியுது. இப்படிதான் வந்து ரொம்பவும் வந்து எவ்வளவு பெரிய திறமைசாலியான அறிஞர்களாலும் புரிந்து கொள்ள முடியாத வகையில வந்து இந்த ஜாதியம் இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப வந்து இந்த ஜாதியத்தினுடைய இருப்புக்கு என்ன காரணம், அது எந்தெந்த வகையில உளவியல் ரீதியா இப்படி செயல்படுது, நான் சொல்ற அகமுன முறை தான் அதுக்கு காரணம்னு நான் சொல்றோம். அகமுன முறைய வந்து மீறி வேறு ஜாதியில திருமணம் பண்ணவங்க கூட இது ஒரு வகையில ஜாதி உணர்வுக்கு ஆட்படுறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், மிக சிக்கலான விஷயம் தான். அது தொடர்ந்து நம்ம அதை ஆய்வு பண்ணுவதும், அதை புரிஞ்சு கொள்வதும், அப்புறம் அதை மாற்றத்துக்கான புத்திரிகளை தேடுவதும் என்பது வந்து தொடர்ந்த ஒரு நிகழ்ச்சி போக்குது.
ஆனால் இப்பொழுது கீழடியில் இருந்து எடுக்கப்படுகின்ற அகழாய்வுகளின் சான்றுகளை வைத்து தமிழ் பண்டை தமிழ் சமுதாயத்தில் சாதி இருக்கவில்லை என்று சொல்கிறார்களே.
தெரியல, அப்படிலாம் ஒண்ணு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழர் ஜாதியில குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10-ஆம் நூற்றாண்டுலேயே ஜாதிகள்ல இருந்திருக்கு, வலங்கை இடங்கை ஜாதிகளுக்குன்னா கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்கு. ஒருவேளை சங்க காலத்துல இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு 10-ஆம் நூற்றாண்டுல இருந்தே குறிப்பிட்ட அடையாளங்களோடு ஜாதிகள் இருந்திருக்கு. அந்த சிந்துவெளி சமுதாயம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரியான அதுக்கு நிகரான ஒரு நாகரிகம் இங்க இருந்திருக்குங்கிற மாதிரி இருக்கு. அது அந்த நாகரிகத்துக்கு நம்ம எல்லாம் நமக்கு அது ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் தான். இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் நம்ம இருந்திருக்கு, அந்த காலத்துல ஒரு நல்ல விளிமயங்கள் இருந்தனா அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு அந்த விளிமயங்களை வந்துட்டு இன்னைக்கும் எதிர்காலத்தை நோக்கி நகர்த்துவதற்கு நம்ம அதை பயன்படலாம். ஆனா நம்ம பழைய காலத்துக்கு போய் சேர முடியாது. அல்லது வந்து ஒண்ணு அந்த கடந்த காலத்துல கூடிய ஒரு சாதகமான ஒரு நல்ல அம்சங்களை ஒரு எதிர்காலத்துல உருவாக்கப்படக்கூடிய சமுதாயத்துக்கு தேவையானதாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இன்னொன்னு பழம்பெருமை பேசியே காலம் கழிக்கிறதுக்கும் அதை வந்துட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம். ரெண்டும் இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுல இப்படி வந்து ஒரு ஒரு முன்னேற்றமான மிக அட்வான்ஸான ஒரு சிவிலைசேஷன் இருக்குது என்பதை வந்து வடநாட்டவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குறிப்பா வந்து பார்ப்பனர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க எல்லாம் இல்ல இல்ல அப்படிலாம் ஆரியன் திராவிடன்லாம் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னா கூட அவங்க மனசளவுல வந்து அவங்க ஏதாவது பெரிய அந்த ஆரியர்களும் ஆட பிறந்தவரும் ஜாதி நேர்மையாதான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்னன்னா தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு நாகரிகம் இருந்தது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க வந்து மறுக்கிறாங்க. அவன் அவன் உரிமை கொண்டாடுவதற்கான நாகரிகம் எதுவுமே கிடையாது. அவன் சொல்லி சொல்லி எல்லாம் எவ்வளவோ பார்த்தான். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில போலி அறிஞர்களுடைய துணை கொண்டு அரப்பா அது ஆரியர்கள்ங்கிறது வெளிநாட்டுல இருந்து வந்தவர்கள் இல்ல, அவங்க இந்த நாட்டிலேயே இருந்தவங்க தான், சிந்துவெளி நாகரிகம் என்பதே வந்து ஆரியருடைய நாகரிகம் தான் அப்படிங்கறதுக்கான நிறுவுவதற்கு ஒரு 7-8 வருஷம் வந்து விடாப்படியா வந்து பண்ணாங்க. அது குதிரையே வெளிநாட்டுலதான் வந்து அங்க வந்து காடைதான் காளை காளை சின்னம் தான் இருக்குது. மொஹஞ்சதாரோல ஹரப்பாவில எல்லாம் அந்த காளை சின்னத்தையே இவங்க என்னன்னா கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாம் இதை போட்டு அது குதிரை மாதிரி எல்லாம் மாத்தினாங்க. அவங்க அவ்வளவு மோசடித்தனமான வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க. அவங்க இப்பவும் கூட வந்து அது நிரூபிக்கப்படவே முடியல அவங்களால. ஏன்னா அங்க வந்து பேசப்பட்ட மொழி வந்து திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது, திராவிட மொழியினுடைய கூறுகள் அதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி நிறைய அறிஞர்களால இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டு தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வந்து வருது. அதனால அவன் வந்து பெருமை பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப அதே மாதிரியான ஒரு சான்றுகள் வந்து தமிழ்நாட்டிலயும் கீழேயும் கிடைக்குதுங்கிறது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அதுக்கான இவ்வளவு தடைகள் இருக்கு. அதுக்கான அந்த அகழ்வாராய்ச்சி செய்த அந்த துறையை சேர்ந்த தலைவரை மாத்துனாங்க. அவர் இப்ப அண்மையில பத்தி அந்த ஆராய்ச்சிகளை பத்தியான ஒரு குறிப்புகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை வெளியிடுறதுக்கு அவர் முன் வந்திருக்காரு. அதை இப்ப தடை பண்ணிருக்காங்க, நீ பண்ணாதேன்னு. அந்த ஒற்ற கலாச்சாரம் சமஸ்கிருத இந்தி அப்புறம் ஒரு பார்ப்பனிய கலாச்சாரம் தான் இந்து தவிர வேறு யாருமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை திணிக்கிறது முயற்சியா தான் இந்த மாதிரியான ஒரு கலாச்சார ஒடுக்குமுறைகள் தணிக்கைகள்லாம் வந்துட்டு வருது.
அந்த விடயத்தில் ஐயா, சிந்துவெளி நாகரிகத்தில் எடுக்கப்பட்ட சின்னங்களை வைத்து அது திராவிட சின்னங்கள் என்று ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு நீங்கள் குறிப்பிடுகின்ற பார்ப்பனியர் இல்லையோ?
அவர் உண்மையில ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவுவாதி, அவர் நல்ல மனிதர். அவர் அவருக்கு அந்த பட்டம் எல்லாம் கிடையாது. அதுல நம்ம பார்ப்பன நம்ம ஒரு ஜெனரலைஸ் பண்றோம். இப்ப வந்து இந்த ஒடுக்கக்கூடிய யூதைனம்னு வந்து பேசுறோம், அதுல நல்ல இனம் நம்ம உத்தவர் பேசும்போது உண்மைதான். ஆனா அது விதி விலக்குகள் எவ்வளவு பேர் இல்லையா? அப்புறம் வந்து இப்போ தென்னாப்பிரிக்கா போகும்போது வந்து ஒரு ஆதிக்க வெள்ளை இனம்னு நம்ம பொதுவா நம்ம சொல்றோம். அது பொதுவா பேசும்போது உண்மைதான். ஆனா அதுல எவ்வளவு பேர் விதிவிலக்கான ஆட்கள் இல்லையா? கருப்பினர் காதல பொருள் வர்றது இல்லையா? அது மாதிரிதான் வந்து இங்க இங்க நல்ல மனிதர்கள் பொதுத்தறிவு சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலாம் வந்து இந்த திராவிட எழுத்துக்காரங்க வந்து செஞ்சிருக்க வேண்டிய வேலை அது, அது அவர் செஞ்சிருக்காரு. இவங்க ஒண்ணுமே செய்யவே இல்லையா? சும்மா வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்களோடய ஒன்னும் புதுசா பெரியாருக்கு பிறகு வந்து பெரிய ஒன்னும் பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு இதெல்லாம் ஒண்ணும் கொண்டு வரல. பண்ணம் பண்ணாங்க வந்து ஒரு மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டை ஒரு தொழில் மயமாக்குறதுக்கான மாதிரிலாம் வேலை செஞ்சாங்க இல்லையா? அதை மீறி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து இந்த இந்த பழசரை வந்து போட்டது எப்பவுமே வந்து வெறுத்தார் அவர். ஆனா இவங்க அப்படி இல்லை, அந்த பழசை வந்து ஏதோ ஒரு தமிழ் அடையாளத்தை உருவாக்குங்கிறதுக்காக இவங்க வந்து சும்மா சேர சோழ பாண்டியன் சங்க இலக்கியம் சிலப்பதிகாரம் இவங்க பேசிட்டு இருந்தாங்களோடைய தொழில் ரீதியா தொழில் வளர்ச்சி ரீதியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அல்லது வேற ஒரு மாடர்னிஸ்டா இவங்க இருந்திருக்காங்க. நகரங்களை வந்துட்டு கொண்டு வர்றது நவீன தொழிற்சாலை உருவாக்குறது இருக்காங்க. ஆனா சிந்தனை அளவுல பாத்தீங்கன்னா பழமைவாதிகளாவே இவங்க இருந்திருக்காங்க. திமுகக்காரன் ஒரு நல்ல இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு நல்ல அகராதியே அவங்கனால கொண்டு வர முடியலையே. ஆங்கிலம் தமிழ் அகராதிங்கிறது கூட ஒண்ணு இல்லையே. ஒரு அகராதி வந்து உருவாக்கும் போது வந்து நீங்க பல துறையை சேர்ந்த நிபுணர்கள் ஆங்கிலமும் தமிழும் மாத்திரம் தெரிஞ்சவர்கள் மாத்திரம் இல்ல, இந்த தாவரவியல் தெரிஞ்சிருக்கணும், வேதியியல் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் வந்து கலைகள் தொடர்பான செய்திகள், இலக்கியம் தொடர்பான செய்திகள் இருக்கணும், பல்வேறு துறைகளை சந்திப்பு. ஆங்கிலம் எப்படி உள்ளது, திறந்தோறும் வந்து ஒரு 100 சொற்களை அவன் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அது மாதிரி வந்து சொற்களை வந்து உருவாக்குறது இப்ப என்ன கேட்டேன்னா, இவங்களுக்கு வெளியிலதான் இந்த கல்வி புலத்துக்கும் அரசாங்கத்துக்கு வெளியிலதான் உண்மையில வந்து பல சொற்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு.
ஆனா இவங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எல்லா ஆங்கில சொற்களுமே தமிழ்ல இருந்தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க.
அது ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அது உலகத்து எல்லா மொழிகளுமே தமிழ்ல இருந்தா இருந்ததுன்னு அது வந்து சும்மா ஒரு மிக தீவிரமான நிலைப்பாடு. நம்ம தமிழ தமிழையும் நம்முடைய தாய்மொழியும் நம்ம போட்டலாம், எல்லாம் வளர்க்கலாம், அது விட்டு விட்டு எல்லாமே இது இருந்தான் எல்லாமே சமஸ்கிருதம் இருந்து வளர்ந்ததுன்னு அவன் சொல்றதுக்கும் நான் எல்லாமே தமிழ்ல இருந்து பிறந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
என்னிடம் கூட நிறைய அகராதிகள் இருக்கின்றன, ஆனால் ஒரு ஒரு அகராதியை வைத்து மொழிபெயர்ப்பது கடினமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக ஒரு அகராதி அல்லது அகராதிகள் இருக்கின்றனவா?
இப்ப கடைசியா அவன் கேட்டனா 1956 போட்டதுதான் அரசாங்கம்னா நேரடி அரசாங்கம் இல்லை, குறைஞ்சபட்சம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டப்பட்டு பல்கலைக்கழகத்தினால உருவாக்கப்பட்ட அகராதி. உங்களுக்கு தெரியாது சென்னை பல்கலைக்கழக அகராதி நீங்க வச்சிருப்பீங்கன்னு
நினைக்கிறேன்.
அது 1956 உருவாக்கப்பட்டது. அதனுடைய உறுப்பினர் அந்த அந்த அகராதி குழு உறுப்பினர்களை வந்து பாத்தீங்கன்னா கூட பெரும்பாலும் ஒரு தமிழறிஞர்களாவோ அல்லது ஆங்கில புலமையுடையவர்களா தான் இருப்பாங்க. அதுல கொஞ்சம் யாருமே வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவியல் துறை சார்ந்தவர்கள் அது அதிகமா இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கேட்டா ஏதோ ஒரு வகையில் அவங்க ரொம்ப நேர்மையான ஆட்கள் ஏதோ கொண்டு கொண்டு வந்தாங்க. நீங்க அது விட்டுட்டீங்கன்னா 1956 பிறகு இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆயிப்போச்சு இல்லையா, 70 ஆயிடுச்சு, இன்னைக்கு 72 வருஷம் ஆச்சு. 72 ஆண்டுகள்ல வந்து அந்த இதுல காணப்படக்கூடிய பல சொற்கள் வந்து ஆங்கிலத்துல கால வடக்குடைந்துருச்சு. அதுபோல பல ஆயிரக்கணக்கான புதிய சொற்கள் வந்து ஆங்கிலத்துல வந்திருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து திரும்ப திரும்ப அதை வந்து புதிய துணையர் வந்தாருன்னா உடனே இதனுடைய 11வது பதிப்பு 12வது பதிப்புன்னு போட்டு அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுவாரு. நான் நினைப்பேன் இவனுக்கு வெக்கமா இருக்காதான் வந்து 1956 எவனோ தயாரிச்ச ஒரு அகரை எடுத்து ஒரு ரீபிரிண்ட் போட்டு அதுக்கு ஒரு முன்னுரை எழுதும் போது இவனுக்கு ஒரு வெக்கம் வர வேண்டாம். அப்படி இத்தனை ஆண்டு காலத்துல வந்து அதுக்கு நான் அது என்ன செழுமைப்படுத்திருக்கோம், இது என்ன மாற்றத்தை சேர்த்துருக்கோம், என்ன புதிய சேர்க்கொழி சேர்த்துருக்கோம், எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்ல. என்ன கேட்டா வந்து இப்ப நமக்கு இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து சில ஆன்லைன்ல சில தமிழ் அகராதிகள் நிகழ்ந்துகள்லாம் இருக்கு. அபத்தனாலும் அவ்வளவு அபத்தமா இருக்கும், அது ஒண்ணுமே நீங்க கத்துக்கொள்ள முடியாது. ஒரு ஆங்கில சொல்லுக்கு வந்துகிட்ட பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு. அப்ப எந்த அர்த்தத்துல எந்த ஒரு சூழல்ல எந்த இடத்துல அந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆங்கில அகராதிகள் அல்லது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுல இன்டர்நெட்ல நிறைய இருக்கு. நம்ம போனோம்னா ஒரு ஃப்ரேஸ் எப்படி அதுக்கு என்ன அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும்? அன்னைக்கு கூட நான் வந்து ஒரு பொருளாதார நிபுணருடைய புத்தகத்தை படிச்சிருக்கும் போது நம்ம வி ஹவ் டு சீ தி எலிஃபன்ட் இன் தி ரூம்னு ஒரு ஃப்ரேஸ் வந்தது. அப்புறம் என்னோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தவருடைய வளர்ப்பு மாதிரி தான் அவன் பொருளாதாரத்துறையில அவன் ப்ரொஃபஸரா அவன் இருக்கிறான். ஆனா அவன் கூட அவனுக்கு அது இங்கிலீஷ்ல சொல்ல தெரிஞ்சதோட தமிழ்ல சொல்ல தெரியல. அப்புறம் நான் வந்து பார்க்கும்போது கேட்டா எல்லாராலும் பார்க்கப்படக்கூடிய ஆனாலும் யாரும் பேச விரும்பாத விஷயம்னா அதுக்கு அர்த்தம் எலிஃபென்ட் இந்த ரூம்ங்கிறதுக்கு அதான் அர்த்தம். அப்ப அப்படிதான் நம்ம வந்து நம்ம அதுக்கு வந்து அவங்க அவ்வளவு துணை புரியக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க அந்த இன்டர்நெட்ல அவங்க வச்சிருக்காங்க. இங்க தமிழ்ல போய் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ந்து தமிழ்ல வந்து டிக்ஷனரி போட்டீங்கன்னா ரொம்ப அபத்தமா வந்துதான் கிடைக்கும். ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்ல வந்து ஒரு கான்செப்டா பார்ப்பாங்க இவங்க. அந்த கான்செப்டை பார்த்து அதுக்கான விளக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு ஒரு 4-5 வரி இருக்கும். நாம என்ன பண்ணுவோம்னா அதுல இருந்து நாம ஒரு புதுச சொல்ல ஆக்கிக்கணும். நாம அப்படிதான் நான் வந்து அதை அப்படி பயன்படுத்திருக்கோம். இப்படியா சரி இந்த கருத்தாக்க வச்சு நம்ம சொல்ல உருவாக்கிக்கணும் அப்படியே நான் உருவாக்கிக்குவேன். நான் ஆக மொத்தம் வந்து தமிழ் வளர்த்துங்கிறது பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் நமக்கு உறுதுணை புரியல, அரசாங்கம் வந்து உணவு உறுதுணை புரியல. உண்மையில பார்த்தா கிரியாதான் நமக்கு பெரிய அளவுக்கு உறுதுணை புரிஞ்சு குறைஞ்சபட்சம் தமிழ் தமிழ் ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு அகராதியாவது உருவாக்கியிருக்காங்க. இல்ல ஆங்கிலம் தமிழ் அகராதிய ஒரு மொழி ரெண்டு மொழிகளுக்கு இடையிலான ஒரு அகராதி உருவாக்கும் போது எடுத்துக்காட்டு ஆங்கிலம் தமிழ் அகராதி உருவாக்குறதுக்கு முன்னால அடிப்படையாக நீங்க செய்ய வேண்டியது என்ன, தமிழ் தமிழ் ஆங்கிலம் அகராதி தான் முதல்ல உருவாக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமா தான் நீங்க ஆங்கிலம் தமிழுக்கு வந்து வரணும். தனியப்பட்ட ஒரு பதிப்பாளர் வந்து ஏதோ தன்னால் இயன்ற அளவுக்கு நிதி ஆதாரங்களை எல்லாம் திரட்டி தனக்கு தெரிஞ்ச வந்துட்டு வந்து நிறைய பேர்த்தையெல்லாம் ஒரு நல்ல மொழி அறிஞர்கள் என்பவர்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு குழு அமைச்சு அவருடைய ஆலோசனை பத்தான் பல ஒரு 10 லட்சம் சொற்களுக்கு மேல அவங்க திரட்டி இருக்காங்க. அவ்வளவு பெரிய டேட்டா பேஸ் அவங்க வச்சிருக்காங்க. அதுல இருந்து சில சொற்களை தெரிவு செஞ்சு அப்படி அந்த ஒரு அகராதி அப்படி ஒரு பொறுப்புணர்வோட யாருமே செயல் விடவே இல்லை. அதுலயே பாத்தீங்கன்னா அந்த அகராதி குழுவுல அந்த உதவினர்னு ஒரு பட்டியல பாத்தீங்கன்னா அதுல கடைசியா வந்து அகராதி இதுல வந்து என்னுடைய பெயரையும் சேர்த்திருப்பாரு. நான் கேட்டேன் என்னப்பா ஏன் ஏன் பேர என்ன சேர்த்தன அப்படின்னு கேக்கும். அது நான் திருச்சி பல்கலைக்கழகத்துல இருந்த டயத்துல அப்ப பேராசிரியர் எஸ் ஏ ராஜன் என் பேரு பார்த்து நானு அதிர்ச்சியடைஞ்சேன். நான் என்னன்னா இல்ல இல்ல நீ எழுதக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் நாங்க அப்படியே கவனிச்சுட்டு வந்து அதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தைகள் நான் எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு வந்து என்ன பண்ணானா நான் ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால உதாரணம் சொன்னேன். நான் இந்த இதுல போடுவாங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்ல பெஞ்ச்னு சொல்லுவாங்கல்ல, 3 நீதிமன்றம் 2 நீதிபதிகள் அமர்றதுன்றதான் ஒரு பெஞ்ச். அந்த பெஞ்சுக்குன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா தமிழ் பத்திரிகை போடுவாங்க. அந்த அமர்வுன்னு போடுவான், 2 நீதிபதிகள் கொடுத்து அமர்வு. அமர்வுன்னா சிட்டிங் தான் அமர்வு. சிட்டிங்குக்கும் பெஞ்சுக்கு வித்தியாசம் தெரியாம அமர்வு. அப்ப நான் என்ன பண்ண ஆயம்னு ஒரு தமிழ் சொல்ல உருவாக்கினேன். அது இப்ப நிறைய பேர் வந்து அதை பயன்படுத்துறாங்க, இவங்களும் அதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல சொற்கள் வந்து என்னுடைய எழுத்துக்கள்ல இருந்து நாங்க எடுத்திருக்கிறோம், அதனாலதான் அவன் பேரை போட்டுக்கோன்னு அவங்க சொன்னாங்க. இப்படிதான் அவங்க எடுத்திருக்காங்க அவங்க. அப்ப எங்கிட்ட கேட்பாங்க சில சொற்கள் எல்லாம் எப்படி வந்து போடலாம் அப்படின்னு. இப்ப மார்க்சியம் தொடர்பானது ஏதாவது பண்ணா அன்னியும் அதில் போட்டு அதுக்கு என்ன எப்படி சொல்லலாம் எப்படி விளக்கம் சொல்லலாம் எல்லாம் ஏதாவது கேட்பாங்க.
நல்லதையா, மிக நீண்ட நேரம் பேசி விட்டோம். பொறுமையாக ஆழமான பதில்களை அழகாக தந்தீர்கள். உங்கள் உடல் நலம் தேற வேண்டும், நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டும், உங்கள் எழுத்து பணி தொடர வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil